نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى: وإذا أذقنا الناس رحمة من بعد ضراء مستهم إذا لهم مكر في آياتنا قل الله أسرع مكرا إن رسلنا يكتبون ما تمكرون. صدق الله العظيم. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்பல் ஆலமீன் எங்களை படைத்து எங்களுடைய இரு உலக வாழ்க்கையின் எல்லா விதமான வெற்றிகளையும் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையையும் அவனுடைய ஏவல்கள் விளக்கல்கள் அடங்கிய தீனிலே வைத்திருக்கிறார். அல்லாஹுடைய ஏவல்கள் அல்லாஹுடைய விளக்கல்கள் எங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேடி தருவதற்காக வேண்டியே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பல இடங்களில் இது தக்வாவுடைய வாழ்க்கை, இந்த தக்வாவுடைய வாழ்க்கையை கடைபிடியுங்கள், இதில் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்திலும் வெற்றி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் சந்தோஷம் இருக்கிறது, உங்களுடைய ஊரிலும் நாட்டிலும் மறு உலகத்திலும் எல்லா விதமான நலவுகளையும் தேடித்தரக்கூடியது என்று பல இடங்களில் சொல்லி தந்து கொண்டே இருக்கிறார். எனவே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹு ரப்பல் ஆலமீன் காட்டி தந்த பிரகாரம் சொல்லி தந்த பிரகாரம் ஏவல்களை எடுத்து விளக்கல்களை விலகி தக்வாவுடைய வாழ்க்கையை வாழ்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த தக்வாவுடைய வாழ்க்கையை நசீபாக்கி அருவானாக. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒவ்வொரு ஊர் மக்களுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஒரு சமூகத்திற்கும் தேவைப்படக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய சில தன்மைகள் சில அம்சங்கள் இருக்கின்றன. அதனை ஒவ்வொரு தனி மனிதரும் தேடுகிறார், ஒவ்வொரு சமூகத்தவர்களும் தேடுகிறார்கள், ஒவ்வொரு நாட்டு மக்களும் அதை அடைய முயற்சிக்கிறார்கள். அதுதான் அமைதி என்பது, அச்சமற்ற அமைதியானதோர் வாழ்க்கை என்பதும் பஞ்சமில்லாது செழிப்பாக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை என்பதும் தமக்கு மத்தியிலே பிரச்சினைகள் குழப்பங்கள் இல்லாமல் நிம்மதியாக வாழ வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை. இதனை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை. உலகம் முழுதும் இதனை தேடுவதற்காக வேண்டி அடைவதற்காக வேண்டி முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் இதனை மாபெரிய நிஅமத் அருள் என்பதாகவே வர்ணித்திருக்கிறார். லீலாஃபி குரைஷின் இலாஃபிஹிம் ரிஹ்லத ஷிதாஇ வஸ்ஸைஃப் என்ற சூராவில் ஃலியஅபுது ரப்ப ஹாதல் பைத்தில் லதீ அத்அமஹு மின் ஜூ வஆமனஹு மின் கௌஃப். இந்த மக்கத்து மக்கள் அல்லாஹுவை வணங்கட்டும், அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கட்டும், அல்லாஹுடைய விளக்கல்களை தவிர்ந்து வாழட்டும். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன் என்றால், அத்தாமாகுமின்றோ பஞ்சத்தில் இருந்த மக்களுக்கு அல்லாஹ் இவர்களுக்கு பஞ்சத்தை நீக்கி செழிப்பான வாழ்க்கையை கொடுத்தான் அல்லவா. வாமனஹுமின் ஹவுஃப், அச்சத்துடனும் பீதியுடனும் அமைதி இல்லாமல் வாழ்ந்த இந்த மக்களுக்கு அல்லாஹ் எப்படி அமைதியானது ஒரு வாழ்க்கையை கொடுத்தான் என்று இந்த செழிப்பான வாழ்க்கையையும், பஞ்சமில்லாது கஷ்டமில்லாது தன்னுடைய தேவைகளை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கையும், அச்சமற்ற ஒரு வாழ்க்கையையும் அல்லாஹ் மிகப்பெரிய நியமத் என்பதாகவே குர்ஆனில் சொல்லி வைத்திருக்கிறார். சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலும் ஆரம்ப காலத்தில் மிகவும் கஷ்டத்துடனும் பயத்துடனும் சிரமத்துடனும் வாழ்ந்த காலத்தில், எங்களுக்கு ஒரு அமைதியானது ஒரு வாழ்க்கை கிடைக்க மாட்டாதா என்று கேட்ட பொழுது கூட அல்லாஹு தஆலா குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி வைத்தான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக இந்த ஒரு அச்சமான சூழ்நிலைக்கு பிறகு உங்களுக்கு நாங்கள் ஒரு அமைதியானது ஒரு சூழ்நிலையை மாற்றி அமைத்து தருவோம் என்று சஹாபாக்களுக்கு வாக்குறுதி செய்திருந்தார். மக்கா வெற்றியின் பிறகு அவர்கள் அது வரைக்கும் எதிர் எட்டு வரைக்கும் அவர்கள் அடைந்த கஷ்டங்கள், அவருடைய உள்ளங்களிலே குடிகொண்டிருந்த அச்சமான ஒரு வாழ்க்கை அது நீங்கி மிக அமைதியானதோர் வாழ்க்கையை கண்ணால் கண்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது போன்ற ஒரு அமைதியானதோர் வாழ்க்கையை பார்த்தார்கள். ஒரு பெண்மணி யமன்ல இருந்து மக்காவிற்கு வாகனத்தில் தனியாக வருகிறாள். தங்க ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு வருகிறாள். யாருடைய பாதுகாப்பும் இல்லாமல் வருகிறாள். வந்து ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பவும் யமனுக்கு செல்கிறாள். சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த அளவுக்கு ஒரு அச்சமற்ற ஒரு வாழ்க்கையை அமைதியானது ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் நிச்சயம் உங்களுக்கு உருவாக்கி தருவான் என்று அவர்களுக்கு வாக்குறுதி செய்தது போன்று அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்து காட்டினான். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்களும் ஒரு அச்சமான ஒரு காலத்தை 30 வருடங்களாக கண்டிருக்கிறோம். பயணம் போவதிலும் வேறு ஊர்களுக்கு செல்வதிலும் வியாபாரத்திலும் விவசாய நிலங்களிலும் இப்படியாக ஒரு அச்சமுள்ள ஒரு சூழ்நிலையில் பயத்துடன் வாழக்கூடிய ஒரு காலத்தையும் அல்லாஹ் நமக்கு காட்டினான். அதற்கு பிறகு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையையும் எமக்கு அல்லாஹ் காட்டி தந்தான். எல்லா மக்களும் சந்தோஷப்பட்டார்கள். 30 வருடங்கள் யுத்தத்திலும் அச்சத்திலும் வாழ்ந்த இந்த நாடு இப்பொழுது எவ்வளவு ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையை கண்டு கொண்டிருக்கிறது. நினைத்தவாறு மக்கள் வடநாடுகளுக்கு, கிழக்கு மாகாணங்களுக்கு, பல ஊர்களுக்கு எந்த இரவிலும் எந்த நேரத்திலும் அவர்கள் தனியாக பிரயாணம் செய்யக்கூடிய ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை அல்லாஹ் நமக்கு கண்ணுக்கு காட்டி தந்திருந்தார். உண்மையிலேயே இது அல்லாஹு ரப்பல் ஆலமீன் உலகில் வைத்திருக்கக்கூடிய ஒரு முறை மாத்திரமல்ல, இது அல்லாஹ் நல்லவர்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியுமாக இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால், அச்சத்துடன் வாழ்ந்த ஒரு வாழ்க்கையையும் பார்த்தோம், பஞ்சத்தோடு கஷ்டத்தோடு வாழ்ந்த ஒரு வாழ்க்கையையும் பார்த்தோம். அதுக்கு பிறகு அல்லாஹ் செழிப்பான வியாபாரங்களுக்கும் ஒரு இரவு கொடுத்து அல்லாஹ் ஒரு செழிப்பான வாழ்க்கையையும் அமைதியான வாழ்க்கையையும் கொடுத்தான். இதனுடைய மாற்றங்கள் எப்பொழுது ஏற்படுகிறது? இதனை அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லி காட்டுகிறான். தரபல்லாஹு மதலன் கரியத்தன் கானத் ஆமினத்தன் முத்மஇன்னத்தன் யாதீஹா ரிஸ்குஹா ரஹதம் மின் குல்லி மகான் ஃபகஃபரத் பிஅன்உமில்லா ஃபஅஸாகஹா அல்லாஹு லிபாஸல் ஜூஇ வல் கௌஃப் பிமா கானூ யஸ்னவுன். மக்கத்தில் இருந்த அந்த மக்களுக்கு அல்லாஹ் ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றார். உங்களுக்கு ஒரு கிராமத்தை உதாரணமாக அல்லாஹ் காட்டுகின்றான். அந்த ஊர் எப்படி இருந்தது? ஆமினதன் முத்மஇன்னதன், அச்சமற்று அமைதியான ஒரு வாழ்க்கையில் அந்த மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். முத்மஇன்னா, அவர்களுக்கு மத்தியிலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நிம்மதியாக வாழ்ந்தார்கள். எல்லா நாடுகளில் இருந்தும் அவர்களுக்கு உணவுகள்,
எந்த விதமான சிரமமும் இல்லாமல் அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டிருந்தன. இந்த மூன்று நியமத்தையும் அல்லாஹ் அந்த கிராம நாட்டு மக்களுக்கு, அந்த ஊர் மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருந்தான். இந்த உதாரணத்தை அல்லாஹ் உங்களுக்கு காட்டுகிறான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தருகிறது. அல்லாஹ் அமைதியையும் கொடுத்தான், நிம்மதியையும் கொடுத்தான், அதே போன்று செழிப்பான ஒரு வாழ்க்கையையும் கொடுத்தான். அல்லாஹ் கொடுத்த இந்த மூன்று நியமத்தினை அவர்களிலிருந்து பிடுங்கி எடுப்பதற்கு காரணம் என்னவா இருந்தது? அவர்கள் அல்லாஹ்வுடைய நியமத்துகளுக்கு மாறு செய்தார்கள், அல்லாஹ் கொடுத்த அருட்பாக்கியங்களுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்க தயாரில்லை, அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்டவைகளை தவிர்ந்து வாழ்வதற்கு தயாரில்லை. இதனால் குர்ஆன் சொல்கிறது, அவர்களுக்கு கொடுத்த இந்த மூன்று நியமத்தையும் அல்லாஹ் பறித்தான். பஞ்சத்தை அவர்களுக்கு ஒரு ஆடையாக அணிவித்தான். எங்கு சென்றாலும், வீட்டுக்குள்ளே இருந்தாலும், ஆபீஸுக்கு சென்றாலும், பாதையில் சென்றாலும், வாகனத்தில் சென்றாலும், எங்கு இருந்தாலும் ஒரு பீதியை, ஒரு அச்சத்தை, பயத்தை அவர்களுக்கு உடையாக உடுப்பாட்டினான். இவ்வாறு இந்த நிலைமைகளின் மாற்றத்துக்குரிய காரணம் அவர்கள் செய்த அவர்களுடைய செயல்பாடுகள் தான் இதற்குரிய காரணமாக இருக்கிறது என்று குர்ஆன் நமக்கு ஒரு உதாரணத்தை முன்வைத்து நமக்கு காட்டி தருகிறது. அல்லாஹ்வே நல்லடியார்களே, எந்த காலத்திலும் இந்த மூன்றும் ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுப்பது மிகப்பெரிய நியமத், அதனை இழப்பது மிகப்பெரிய ஒரு நஷ்டமாக இருக்கிறது. ஆனால் அதை இழப்பதற்குரிய காரணங்களை நாம் சிந்திக்க வேண்டும். அதுதான் இந்த நியமத்தை இழப்பதற்குரிய காரணமாக இருக்கிறது. அதே போன்று எப்பொழுது அந்த காரணங்களை விளங்கி சரிவர செயல்படுவோமே என்றால் அல்லாஹ் அந்த நியமத்துகளை பாதுகாக்கின்றான். இன்னும் ஒரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒரு கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அவர்களுக்கு நாங்கள் ஒரு அருளை அவர்களுக்கு கொடுத்தோம். அருள் என்றால் பஞ்சத்தில் இருந்தார்கள், செழிப்பை கொடுத்தோம். அச்சத்தில் வாழ்ந்தார்கள், அமைதியை கொடுத்தோம். அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் சண்டைகளோட நிம்மதி இல்லாமல் வாழ்ந்தார்கள், நிம்மதியை கொடுத்தோம். இந்த ரஹ்மத்தை நாங்கள் அவர்களுக்கு கொடுத்தோம். அவர்களுக்கு கொடுத்தது எப்பொழுது? அவர்களுக்கு இந்த மூன்று நிலைமைகளும் இல்லாதிருந்தார்கள், பயத்தோடு இருந்தார்கள், பஞ்சத்தோடு இருந்தார்கள், கஷ்டத்தோடு இருந்தார்கள், இவைகளுக்கு பின்னால் நாங்கள் இப்படியானது ஒரு நிலையை அவர்களுக்கு கொடுத்தோம். கொடுத்ததுக்கு பிறகு இதாலகும் மக்ரும் தி ஆயாத்தினா, எங்களுடைய இந்த அத்தாட்சிகளை நாங்கள் உலகத்திற்கு காட்டி கொடுத்திருக்கக்கூடிய அத்தாட்சிகளை அதை மறுப்பதற்கு அல்லது அதனை பரிகாசிப்பதற்கு, அதனை பரிகாசித்தவர்களாக, அதனை பொருட்படுத்தாதவர்களாக, அதன் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக நடந்து கொள்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் நடந்து கொள்வதற்கு அல்லாஹு தஆலா நிச்சயம் திரும்பவும் நிலைமைகளை மாற்றி அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதில் அல்லாஹ் மிகவும் வேகமானவன் என்று நபியே உங்களுடைய உம்மத்துக்கு சொல்லி வையுங்கள். அன்பான் அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ஆயத்தினுடைய அர்த்தத்தை விளக்கத்தை பார்க்கும் பொழுது, நல்ல நிலைமைகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்தது பிறகு மனிதன் இந்த நிலைமைகள் நல்லதாக மாறுவதற்கு என்ன நல்ல காரியங்கள் காரணமாக இருந்தனவோ, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய கடமைகளை நிறைவேற்றுவது, அல்லாஹ்வுடைய ஹராமாக்கப்பட்ட விடயங்களை விடுவது, இவைகளில் எப்பொழுது திரும்பவும் ஒரு பொடுபோக்குத்தனம், அதில் ஒரு உதாசீனம், அதனை பொருட்படுத்தாது மதிக்காது நடக்கக்கூடிய ஒரு தன்மை திரும்பவும் மக்களிடத்திலே வறுமையானால் அல்லாஹ் சொல்றான், குலில்லா அஸ்ரா மக்ரா, அல்லாஹ் அதற்கு தண்டனை கொடுப்பதில், திரும்பவும் அல்லாஹ் திட்டங்களை வகுப்பதில் அவன் மிகவும் வேகமானவன் என்று சொல்லி வைத்து விடுங்கள். இதற்கு ஒரு உதாரணத்தையும் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி வைத்திருக்கிறார். இந்த உதாரணம் எங்களுடைய நிலைமைக்கு மிகவும் பொருந்தக்கூடியது. அன்பார் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் பார்த்தோம் அமைதியான சூழ்நிலையில் வாழ்ந்த நாங்கள் திடீரென்று இருந்த நிம்மதி போய்விட்டது, இருந்த அமைதி போய்விட்டது, அச்சமுள்ள ஒரு சூழ்நிலை உருவானது, நிம்மதி இல்லாத ஒரு நிலைமை உருவானது. இப்பொழுது மக்களுக்கு உணவு இது போன்று விலை உயர்வு இப்படியான சோதனைகளும் மனிதர்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, மக்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நாம் கண்ணால் பார்த்துக் கொண்டிருந்த நிம்மதி அமைதி போனது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், இவைகளை நீக்கி நாங்கள் நல்ல நிலைமையை கொடுத்தோம், நல்ல நிலைமைக்கு பின்னாலும் அந்த நிலைமையை மாற்றுவோம். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது, அல்லாஹ் உங்களை தரையிலும் கடலிலும் வாகனங்களில் உங்களை அவன் எடுத்துச் செல்கின்றான். அதாவது வாகனங்களை அல்லாஹ் உங்களுக்கு அமைத்து தந்திருக்கிறான். நீங்க கடலிலும் பிரயாணம் செய்கிறீர்கள், தரையிலும் பிரயாணம் செய்கிறீர்கள், ஆகாயத்திலும் பிரயாணம் செய்கிறீர்கள். இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த மிகப்பெரிய நியமம். இப்படி சொல்லிவிட்டு ஒரு கூட்டத்தினர் அவர்கள் கடலிலே பிரயாணம் செய்கிறார்கள். ஹத்தா இதா குந்தும் ஃபில் ஃபுல்க், கடலிலே அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். வஜரை நபிஹி பிரீஹின் தய்யிப், அந்த கப்பல் கடலிலே அமைதியாக போய்கொண்டிருக்கிறது. காற்றும் மனோரமியமான அமைதியான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது, உடம்புக்கு சுகமான ஒரு காற்று வீசுகிறது, கடலும் கொந்தளிப்பு இல்லாமல் அமைதியாக இருக்கிறது. இப்படியான நிலையில் அந்த கப்பல் ஆடாது அசையாது நிம்மதியாக அந்த கப்பல் செல்கிறது. அந்த கப்பலிலே இருக்கக்கூடிய மக்களும் சந்தோஷமாக செல்கிறார்கள். ஏன், இந்த விதமான அச்சமும் இல்லை, எந்த பீதியும் இல்லை, யாருக்கும் பயப்பட தேவையில்லை, கடலும் அமைதியாக இருக்கிறது, நிம்மதியாக செல்கிறார்கள். திடீரென்று எதிர்பார்க்காத விதமாக நிலைமை மாறிவிடுகிறது. அமைதியாக இருந்த காற்று அது சூறாவளி காற்றாக வீசியது. அமைதியாக இருந்த கடல் அது மலைகள் போன்று பெரும் பெரும் அலைகள் கிளம்ப ஆரம்பித்து விட்டன. கடல் கொந்தளிக்கிறது, அலைகள் பெரிய பெரிய அலைகள் வர ஆரம்பிக்கின்றன, காத்தும் சூறாவளி காத்து வீச ஆரம்பித்து விடுகிறது. இப்பொழுது அந்த கப்பலிலே நிம்மதியாக போய்கொண்டிருந்த மக்கள் எல்லோரும் அல்லோல கல்லோலப்படுகிறார்கள். நாம் மரணிக்க வேண்டியதுதான், நாங்கள் சாக வேண்டியதுதான், எங்கே செல்வது, கப்பல் பிறழப் போகிறது, காற்று வேகமாக வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது, இது எதிர்பார்க்கவில்லையே, திடீரென்று இப்படி ஒரு மாற்றம் வந்துவிட்டதே என்று அந்த மக்கள் எல்லோரும் அவர் கஷ்டப்படுகிறார்கள், அவலப்படுகிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், இப்படி ஒரு நிலைமை உங்களுக்கு திடீரென்று ஒரு மாற்றம் ஏற்பட்டதும் அந்த கப்பலிலே உள்ள மக்கள் தாவுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன், அல்லாஹ்வையே அழைத்தார்கள். யா அல்லாஹ், நாங்கள் என்னென்ன பாவங்களை செய்தோம் அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டோம், நாங்கள் குடித்தோம் குடிக்க மாட்டோம், களவெடுத்தோம் களவு செய்ய மாட்டோம், விபச்சாரத்தில் ஈடுபட்டோம் அந்த பாவத்தை செய்ய மாட்டோம் என்றெல்லாம் என்னென்ன பாவத்தை செய்தார்களோ அதிலிருந்து அவர்கள் திருந்துவதாக முடிவெடுத்து, நாங்கள் உனக்கு கட்டுப்படுவோம், உன் சொல்லை கேட்டு நடப்போம் என்றெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சொல்லி நீதான் எங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எல்லோரும் தூய்மையுடன் தன்னை தூய்மையாக்கிக் கொண்டு தன்னுடைய தீனை தூய்மையாக்கிக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சினார்கள், துஆ கேட்டார்கள். எங்களை பாதுகாத்தால், இந்த அபாயத்திலிருந்து எங்களை பாதுகாத்தால் நாங்கள் எல்லோரும் நூற்றுக்கு நூறு உனக்கு நன்றி உள்ளவர்களாக மாறுவோம், உன்னுடைய நல்லடியார்களாக மாறுவோம், உன்னுடைய கட்டளைக்கு மாறு செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம், கட்டளைகளை எடுத்து நடப்போம் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சினார்கள், துஆ செய்தார்கள். அவர்களை அமைதியாக கடலிலே கரையிலே கொண்டு வந்து சேர்த்தான். கரையில் கொண்டு வந்து சேர்த்ததும் அவருடைய கால்களை நிலத்தில் வைத்ததும் இதாகும் திரும்பவும் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை எல்லாம் மறந்து இப்பொழுது நிலைமை சீராகிவிட்டது. இப்பொழுது அச்சம் போய்விட்டது, பயங்கரம் இல்லாமலாகிவிட்டது. இப்பொழுது நாங்கள் அந்த நிலைமை மாறிவிட்டது எங்களுக்கு என்று அவர்கள் சொல்லிக்கொண்டு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியை மறந்து திரும்பவும் அவருடைய குலப்படிகளில் நாசகார செயல்களில் பாவமான விடயங்களில் அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து விட்டார்கள் என்று ஒரு கூட்டத்தை பற்றி அல்லாஹ் நமக்கு சொல்லி தருகிறான். அல்லாஹ் நல்லடியார்களே, இதுதான் அல்லாஹ் நமக்கு ஒரு உதாரணத்தின் மூலம் சொல்லி காட்டுகிறான். இந்த நாடு அமைதியாக இருந்தது, நிம்மதியாக இருந்தது, சந்தோஷமாக இருந்தது, எந்த அச்சமும் இல்லை. கப்பலில் சென்றவர்களை போன்று உல்லாசமாக இருந்தார்கள். திடீரென ஒரு காற்று வீசியது, அது சூறாவளி காற்று வீசியது, அது மிகவும் பயங்கரமான முறையில் எல்லா திசையிலும் நாடு முழுவதும் அந்த காற்று வீச ஆரம்பித்தது. காற்று வீசியது மாத்திரமல்ல, அமைதியாக இருந்த கடல் அது பெரும் பெரும் அலைகள் கிளம்ப ஆரம்பித்து விட்டன. இதே போன்று நாட்டில் எல்லா இடங்களிலும் இப்படியான ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலை, உயிருக்கு ஆபத்து, உடைமைகளுக்கு ஆபத்து, பொருட்களுக்கு ஆபத்து, பெண்களுக்கு ஆபத்து, இது போன்று எல்லா நிலைமைகளுக்கும் ஒரு அபாயமான ஆபத்தான பயங்கரமான ஒரு சூழ்நிலை அது கிளம்பியது. அந்த சந்தர்ப்பத்தில் அல்ஹம்துலில்லா நாட்டு மக்கள் எல்லோரும் தாவுல்லாஹு முக்லிஸீன லஹுத்தீன், அந்த கப்பல் உள்ள மக்கள் எல்லோரும் தூய்மையான மனதுடன் எந்த கலப்பும் இல்லாமல் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், நாங்கள் உனக்கு மாறு செய்ய மாட்டோம், இந்த பிரச்சனையை இல்லாமலாக்கி கொடு, ஆபத்தை இல்லாமலாக்கிவிடு, அமைதியை திரும்ப கொடுப்பாயானால் நாங்கள் எப்படி வாழ்வோம், எங்களுக்கு மத்தியிலே வேற்றுமைகளை மறந்து ஒற்றுமையாக வாழ்வோம், எங்களுக்கு மத்தியில் இந்த வட்டியை நாங்கள் விட்டு விடுவோம், என்ன பாவகரமான செயல்கள் ஈடுபட்டோமோ அவைகளை நாங்கள் விட்டு விடுவோம், நாங்கள் தொழுகை இல்லாமல் இருந்தோம் தொழ ஆரம்பித்து விட்டோம், நோன்பு பிடிக்காத எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்க ஆரம்பித்து விட்டார்கள், எத்தனை ஊர் மக்கள் மாறி மாறி நோன்பு வைத்தார்கள், மாதம் முழுவதும் நோன்பு, சில ஊர் மக்கள் 40 நாள் நோன்பு வைத்தார்கள், அதைப்படி அவர்கள் பிரித்து ஒரு நாளைக்கு ஒரு குழு நோன்பு பிடிக்கிறது, இப்படி 40 நாட்களுக்கு தொடர்ந்து அந்த ஊர் மக்கள் நோன்பு வைத்தார்கள். இதே போல சில ஊர் மக்கள் மாறி மாறி இரவை தொழுகையில் ஹயாத் ஆக்கினார்கள். இன்னும் பலர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாவகரமான செயல்களை அவர்களை நீக்கினார்கள். அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய வேற்றுமைகளை எல்லாம் களைந்து ஒரு மேசையிலே எல்லோரும் வந்து ஒற்றுமையுடன் நாங்கள் தீனை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு குரலோடு எல்லோரும் ஒன்று சேர்ந்தார்கள். எப்பொழுது எப்படி அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மக்கள் சொன்னார்களோ, லைன் அஞ்சைத்தனாமின் ஹாதிகி, எங்களை இருந்து பாதுகாத்தா நாங்கள் இப்படி இருப்போம், யா அல்லாஹ், நல்லவர்களாக வாழ்வோம், தீமை செய்யக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம் என்று வாக்குறுதி கொடுத்தார்களோ, எல்லோரும் வாக்குறுதி கொடுத்தார்கள், எல்லோரும் துஆ செய்தார்கள், எல்லோரும் அல்லாஹ் பக்கம் முகம் திரும்பினார்கள், எந்த ஒரு நிம்மதியையும் காண முடியாமல் இருந்தது. அதற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ் ஏதோ ஒரு அளவிற்கு அமைதியான ஒரு சூழ்நிலையை திரும்பவும் தர ஆரம்பித்திருக்கிறார். இன்னும் முழுமையான ஒரு அமைதி வந்து சேரவில்லை, 100க்கு 100 ஒரு அமைதியான ஒரு சூழல் இன்னும் வரவில்லை, நிம்மதியான ஒரு சூழல் வரவில்லை. இதே போன்று மக்கள் எல்லோரும் இப்பொழுது விலை உயர்வு விலை உயர்வு என்று அங்கும் இங்குமாக சத்தமிட ஆரம்பித்து விட்டார்கள். அது இன்னும் ஒரு பக்கத்தில் ஒரு கஷ்டம் வந்து கொண்டிருக்கிறது. அன்பான அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த சிறிய ஒரு காலத்திலேயே நாங்கள் அல்லாஹ்வுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த குர்ஆனுடைய வசனத்தின் படி அல்லாஹ் இப்பொழுது ஒரு நல்லதொரு சூழ்நிலையை தந்திருக்கிறான். கடலிலிருந்து கரையிலே அவருடைய காலை வைக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுத்தான். கொடுத்ததுக்கு பிறகு நாங்கள் என்னுடைய கெட்டிக்காரத்தனம் அல்லது என்னுடைய முயற்சி என்னுடைய செண்டிப்பு என்னுடைய பேச்சுவார்த்தை என்றெல்லாம் மக்கள் ஒவ்வொன்றையும் சிந்தித்துக் கொண்டு அல்லாஹுவை மறந்து அல்லாஹ் செய்த உதவியை மறந்து திரும்பவும் பக்தி தொழிலில்
பொய் பேசுவதில், ஏமாற்றுவதில், அநியாயத்தில், விபச்சாரத்தில், இது போன்ற பாவகரமான செயல்களில் திரும்பவும் ஈடுபட ஆரம்பிப்பார்களே. ஆனால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் அந்த ஒரு மக்கள் ஊர் மக்களை உதாரணம் காட்டியது போன்று திரும்பவும் அல்லாஹ் இந்த அச்சத்தையும் பயத்தையும் அவன் உடையாக அணிவிக்க கூடாது. திரும்பவும் இந்த பஞ்சத்தை இந்த முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் உடையாக அணிவித்துவிடக் கூடாது. இவ்வாறான நிலை உருவாகுவதற்கு நாங்கள் எங்களுடைய செயல்பாடுகளை தான் காரணமாக கொள்ள முடியும். எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாங்கள் மக்களுக்கு நல்ல நிலைமைகளை கொடுத்து விடுகிறோம், இப்பொழுது மக்கள் செய்யக்கூடிய பாவகரமான செயல்கள் என்ன, என்னென்ன பாவகரமான செயல் ஈடுபடுகிறார்கள்? அல்லாஹ்வுடைய தண்டனையை மறந்து விடுகிறார்கள். அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையின்படி திரும்பவும் ஹராமான விடயங்களில் அவர்கள் ஈடுபட ஆரம்பித்து விடுகிறார்கள். அன்பான் அல்லாஹ் நிலடியார்களை சிந்தியுங்கள், வியாபாரத்தில் தீன் பாதுகாக்கப்படுகிறதா, விவசாயத்தில் பாதுகாக்கப்படுகிறதா, எங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டார்களுடன் இந்த தீனுல் இஸ்லாம் ஷரியத் பாதுகாக்கப்படுகிறதா, அல்லாஹுவின் கட்டளைகள் பாதுகாக்கப்படுகின்றனவா, எங்களுடைய பொருளாதாரத்தில் பாதுகாக்கப்படுகிறதா, எங்களுடைய குடும்ப வாழ்க்கை, கணவன் மனைவியோடு, மனைவி கணவனோடு, இந்த தாய் தந்தை பிள்ளைகளோடு அல்லாஹுடைய தீன் பாதுகாக்கப்படுகிறதா, அல்லாஹுடைய ஏவல்கள் விளக்கல்கள் பாதுகாக்கப்படுகின்றனவா, இவைகள் தான் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் பாதுகாக்கப்பட வேண்டிய இடங்கள். பாருங்கள், பஜாரை எடுத்துக்கொண்டால் எத்தனை பாவகரமான செயல்கள் ஆரம்பித்து விட்டன, அதை திரும்பவும் செய்ய தூங்கி விடுகிறார்கள். இதே போன்று எங்களுடைய குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் குடும்பத்தில் பாவகரமான செயல்களுக்கு உரிய வழிவகைகள், எத்தனை விதமான வழிவகைகளை நாங்கள் இந்த பாவத்துக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து வைத்திருக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் தெரியாமலே பாவகரமான செயல்களில் ஈடுபடுகிறார்கள். பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுடைய விஷயத்தை என்ன கவனம் செலுத்துகிறார்கள்? அன்பால் அல்லாஹும் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது எங்கே, எந்த விடயத்தில் என்று நாங்கள் சிந்திக்க வேண்டும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அறிவிப்பில் ஒரு பெண்மணி ஒரு பூனை குட்டியை கட்டி வைத்து அவள் உணவு கொடுக்காது தடுத்து வைத்திருந்த காரணத்தினால் அவள் நரகவாதியாக சென்றாள் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். தீன் என்பது மனிதர்கள், மிருகங்கள், முஸ்லீம்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், எங்களுடைய வியாபாரம், எங்களுடைய பிள்ளைகள், எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வுடைய கட்டளை இருக்கத்தான் செய்கிறது, அல்லாஹ்வுடைய விளக்கல் இருக்கத்தான் செய்கிறது. நாம் பார்க்க வேண்டும் எந்த இடத்தில் நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறேன். ஒரு அறிவிப்பில் வருகிறது, கியாமத்துடைய நாளில் சிலர் சொர்க்கம் செல்ல மாட்டார்கள், நரகம் செல்வார். அவர்களில் ஒருவர் போதை வஸ்து பாவிப்பதில் பழக்கப்பட்டவர், வாழ்க்கை இரண்டாவது தாய் தந்தையுடைய உறவை முறித்து வாழக்கூடியவர்கள், சொர்க்கத்தை அல்லாஹ் அவருக்கு ஹராமாக்கி விடுகின்றான். அவர் ஆரம்பத்தில் நரகில் நுழைகிறார். தாய் தந்தையுடைய உறவு, அந்த உறவு எவ்வளவு பேணப்படுகிறது, முறிக்கப்படுகிறது, இது சொர்க்கத்துக்கு தடையான ஒரு செயல், நரகத்தை கட்டாயமாக்கக்கூடிய ஒரு செயல். மூணாவது சொன்னார்கள், ரோஷம் இல்லாத வாழக்கூடிய ஒரு ஆண் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, ரோஷம் இல்லாத ஆண் என்றால் யார் சொன்னார்கள்? அல்லதி யுகிரு ஃபி அஹ்லிஹி அல் ஹபஸ், தன்னுடைய வீட்டுக்குள் அசிங்கமான செயல்கள் நடைபெறுகின்றன, பாவகரமான செயல்களுக்குரிய வழிவகைகள் வீட்டிலே இருக்கின்றன, அதை பார்த்து கொண்டு இவரும் கண்மூடித்தரமா அதை பொருட்படுத்தாது நடந்து கொள்கிறார். தன் மனைவியிடத்திலே ஹராமான செயல்கள், அல்லது பிள்ளைகளிடத்திலே ஹராமான செயல்கள், அதுக்குரிய வழிவகைகளை வீட்டிலே செய்து கொடுத்திருக்கிறார். இப்படியான ஒரு ஆண் ரோஷம் இல்லாதவர், தீனுல் இஸ்லாத்தின் மீது ரோஷம் இல்லாதவர், அல்லாஹ்வுடைய கட்டளையின் மீது ரோஷம் இல்லாதவர் சொன்னார்கள், இவன் சொர்க்கம் செல்ல மாட்டான், இவன் நரகவாதி என்றார்கள். இவர் ஆகரத்திலேயே நரகவாதியாக போகிறான் என்றால் இப்படிப்பட்ட பெற்றோர்கள் தன்னுடைய வீட்டின் நிலைமையை கவனிக்காத பாவகரமான செயல்களுக்குரிய வழிவகைகளை உண்டாக்கி கொண்டு அதை பெருமையாக நினைத்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் உலகத்தில் எப்படி விபரீதங்கள் வரும்? நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ஷரீஃப் ரிவாயத், சில குற்றங்கள் ஆகிரத்தில் அல்லாஹ் அதுக்கு தண்டனை கொடுப்பதுடன் துனியாவிலும் அதுக்குரிய தண்டனையை அல்லாஹ் கொடுப்பான், துனியாவிலும் கொடுப்பான் ஆகிரத்திலும் கொடுப்பான். அதில் ஒன்று அல் பகி, இரண்டாவது சொன்னார்கள், அதில் ஒன்றுதான் அல் பகி. பகி என்று சொன்னால் ஃபசாது செய்வது, வியாபாரத்தில் ஃபசாது செய்வது. ஃபசாது என்றால் குளப்படி செய்வது, ஷரியத்துக்கு மாத்தமாக செய்வது. ஒரு பொருளை ஒரு மனிதன் வாங்க வருகிறான் என்றால் என்ன அர்த்தம்? அவன் தன்னுடைய பிரயோஜனத்துக்கு வாங்க வருகிறார். இவர் பிரயோஜனம் இல்லாத இப்படியான பொருளை ஏமாற்றி விற்பனை செய்வதனால் எடுத்து போன மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுகிறார். நான் நம்பி வாங்கி வந்தேன், இவர் ஒரு முஸ்லிம் என்று நான் நம்பி வாங்கினேன், பாருங்களே வாங்கின பொருள்ல இப்படி நஷ்டமாயிட்டேன், இப்படி ஒரு ஏமாற்றி போட்டானே, இதுக்கு பேர் பசாத். ஒரு மனிதன் அவன் பிரயோஜனம் பண்றதுக்காக ஒரு பொருளை வாங்குகிறான், ஏமாற்றி விட்டீர்களா, அது வியாபாரத்தில் பசாத். இதே போன்று குடும்ப வாழ்க்கையில் பசாத், பிள்ளைகள் வளர்ப்பதிலே பசாத். சொன்னார்கள், இப்படியான பசாது பண்ணக்கூடியவர்கள், இப்படியான குழப்பம் செய்யக்கூடியவர்கள் உலகத்திலேயும் தண்டிக்கப்படுவார்கள். குடும்ப உறவை முறிக்கக்கூடியவர்கள், பெற்றோருடைய பிள்ளைகளுடைய தன்னுடைய சகோதர சகோதரிகளுடைய இந்த உறவை முறிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்குரிய தண்டனை ஆகரத்திலும் இருக்கிறது, துனியாவிலும் இருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். அல்லாஹ்வை நல்லடியார்களே, இன்று நாங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு எதை எதை எல்லாம் வாங்கி கொடுக்கிறோம், அவருக்கு கிஃப்ட் பண்ணுகிறோம். அந்த பிள்ளை எக்ஸாம்ல பாஸ் பண்ணினா அவருக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட் என்ன? அந்த பிள்ளை நல்ல நிலைமையில திருந்து பார்த்துக்குரிய கிஃப்டை கொடுக்கிறோமா, அல்லது அந்த பிள்ளை இதோட படிப்பை நிறுத்திட்டு வாழ்க்கையை நாசமாக்கி கொள்ளட்டும் என்று ஒரு கிஃப்டை வாங்கி கொடுக்கிறோம்? இன்று உலகம் பூரா அறிந்த விடயம், பாவகரமான இந்த சாதனங்கள், இந்த பொருட்கள், இவைகளை நாங்கள் சந்தோஷமாக கொடுக்கிறோம். இதனால் இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள் சீரழிந்திருக்கின்றன. இந்த இன்டர்நெட் யுகம் என்கிறோம், இந்த இன்டர்நெட் மூலமாக எத்தனை பேருடைய மனைவி, எத்தனை பேருடைய பெண் பிள்ளைகள் இன்று சீரழிந்திருக்கிறார்கள். இவைகள் பாவம் இல்லையா? இவைகளை பார்த்தால் சந்தோஷப்படுகிறானா? தன்னுடைய மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்திருக்கிறார், சந்தோஷமா வாங்கி கொடுத்திருக்கிறார். அவர் எல்லா பாவத்தையும் வீட்டுக்குள் இருந்து கொண்டே செய்கிறார். இந்த வீட்டில் நிம்மதி இறங்குமா? இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நடக்கக்கூடிய செயல்கள் மூலமாக நாட்டுக்கு நிம்மதி வருமா? முஸ்லிம் சமூகத்துக்கு ஒரு அல்லாஹ்வுடைய உதவியை பார்க்கலாமா? வியாபாரத்தில் வட்டியை சிந்திப்பது போன்று, வியாபாரத்தில் ஏமாற்றுவதையும் பொய் பேசுவதையும் சிந்திப்பது போன்று, இதே போன்று அல்லாஹ் நிலடியார்களே வீட்டையும் சிந்திக்க வேண்டும். வீட்டில் என்ன பாவகரமான செயல்கள் நடைபெறுகின்றன, இதே போன்று நாங்கள் முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நடந்து கொள்ளக்கூடிய முறைகளில் அல்லாஹ் வழிவகைகளை வைத்திருக்கிறான். அந்த முறைகளை நாங்கள் பேணும் பொழுது, அதே கடமைகளை நாங்கள் உதாசீனம் செய்யும் பொழுது அல்லாஹ் அதன் மூலமாகவும் எங்களை தண்டனைக்குள்ளாக்குகிறார். எனவே நாங்கள் அல்லாஹ் இப்பொழுது ஒரு அமைதி போன்ற ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார். உண்மையான அமைதி என்று இல்லாவிட்டாலும் ஒரு அமைதி போன்ற ஒரு சூழல், நிம்மதியான ஒரு சூழல் போன்று அல்லாஹ் அமைத்திருக்கிறார். இதை யதார்த்தம் உள்ள உண்மையான ஒரு நிம்மதியாக, அமைதியாக, உண்மையான ஒரு சந்தோஷ வாழ்க்கையாக இதை மாற்றி அமைப்பது மூமீன்களுடைய கையிலே இருக்கிறது, மூமீன்களுடைய நடத்தையிலே இருக்கிறது, வாழ்க்கையிலே இருக்கிறது. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய ஒரு அத்தாட்சி. உலக வஸ்துக்களால் வஸ்துக்களை சாதிப்பதல்ல, இந்த அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதன் மூலம், நன்றியுள்ளவர்களாக மாறுவதன் மூலம் அல்லாஹ் நிலைமைகளை மாற்றி அமைக்கின்றான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது. எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் கோபப்படக்கூடிய விடயங்களில் இன்னும் ஒன்றுதான், நல்ல நிலைமையை உருவாக்கியதற்கு பிறகு அந்த நல்ல நிலைமை யாரால் வந்தது? இதை நாங்கள் சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம், இந்த நல்ல நிலைமை உருவாகுவதற்கு ஒவ்வொருத்தரும் மனிதர்களுடைய முயற்சியை மாத்திரம் பெருமையாக பேசுகிறார்கள். இந்த கூட்டம், இந்த இயக்கம், இந்த மக்கள், இந்த சாரார், இந்த கமிட்டி, இப்படியானவர்கள் மும்முரமாக ஈடுபட்டு இவர்களால தான் இந்ததோர் இப்படியான நல்ல நிலை வந்திருக்கிறது என்று மக்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள். உண்மையில் மக்களுடைய முயற்சி தேவை. ஒவ்வொருவரும் தன்னால் இயன்ற முயற்சிகளை செய்யத்தான் வேண்டும். அந்த செயல்களுக்குரிய கூலியை அல்லாஹ் நிச்சயம் கொடுப்பார். அதுக்குரிய நன்மைகளை நிச்சயமாக அல்லாஹ் கொடுத்தே தருவான். ஆனால் மக்களுடைய முயற்சியால் வரக்கூடிய இந்த மாற்றங்களை வைத்து இவர்களால் தான் வந்தது என்று பேசுவதை கூட அல்லாஹ் கோபிக்கின்றான், அல்லாஹ் வெறுப்படைகின்றான். அந்த வசனத்தில் வைதா அதக்குன நாஸ் ரஹ்மதன் மிம்பாது தர்ரா அமஸ்ஸதுஹும், மக்களுக்கு இருந்த அந்த பயங்கர நிலையை மாற்றி நாங்கள் அமைதியை கொடுத்ததுக்கு பிறகு அவர்கள் எங்களுடைய இந்த அத்தாட்சியில், இது ஒரு அத்தாட்சி அல்லாஹ்வுடைய, இந்த அத்தாட்சியில் அவர்கள் மோசம் செய்கிறார்கள், அவர்கள் பிழையாக நடக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அது என்ன பிழை? மக்கள் சொல்கிறார்கள், இது தஃப்ஸீருடைய உலமாக்கள், தற்காலத்தில் இருக்கக்கூடிய தஃப்ஸீருடைய உலமாக்கள் உட்பட சஹாபாக்களுடைய காலத்தில் இருந்தவர்கள் வரைக்கும் தஃப்ஸீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், மழை பெய்தால் மூமினான மனிதன் சொல்லக்கூடாதாம், இது மழைக்காலம், மழைக்காலம் சொல்லிதான் மழை பெய்யுது, இது இன்னாருடைய முயற்சி, இதனாலதான் எங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது. இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், கப்பலிலே செல்லக்கூடிய நேரத்தில் அபாயம் ஏற்பட்டால் அந்த கப்பலின் கேப்டன் மாலுமி அந்த கப்பலை கொண்டு வந்து கரைக்கு சேர்த்து விட்டால் அந்த கப்பலில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்களாம், அந்த கேப்டனை நோக்கி, இவர் மட்டும் இல்லாட்டி வேறொத்தரா இருந்திருந்தா இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் கடல்ல, இவர் இருந்த சுட்டி சாரி, இவர் இல்லாம வேறொருத்தர் இருந்திருந்தா, அனுபவம் இல்லாத ஒருத்தர் இருந்தா நாங்கள் கடல்ல என்று மக்கள் பேசுகிறார்கள். இதையும் அல்லாஹுக்கு வைக்கக்கூடிய ஒரு விதமான ஷிர்க் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். அல்லாஹ்வை நல்லடியார்களே, எங்களுடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். சொல்ல வேணும், அல்லாஹுடைய அருளினால், அல்லாஹுடைய கிருபையினால், மக்கள் அல்லாஹ் பக்கம் முகம் திரும்பி கேட்ட துஆவின் பரக்கத்தினால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் தான் நல்லதோர் நிலைமையை உருவாக்கி தந்தான் என்று பேசுவதும் அந்த நியமத்தை பாதுகாப்பதற்குரிய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இதற்காக வேண்டி மக்கள் செய்த முயற்சிகளை மறுப்பதற்கென்றல்ல, அந்த முயற்சிகள் பேசப்படுவதற்குள்ளதல்ல, அது அல்லாஹ் அவர்களுக்கு கூலியை கொடுக்க வேண்டும், அல்லாஹ்வுக்குரிய நன்மைகளை கொடுப்பான், அந்த சேவைகளின் மூலமாக அல்லாஹ் உயர்ந்த பாக்கியங்களை கொடுப்பான். ஆனா மூமினான மனிதனுடைய வார்த்தைகள் எப்படி இருக்க வேண்டும்? இப்படியான சூழ்நிலையில் எல்லா விதமான பாவகரமான செய்திகளில் இருந்து நாங்கள் பாதுகாப்பாக வாழ்வதில் உறுதியாக இருக்க வேண்டும். எப்பொழுது இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இந்த மாதிரி எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய கட்டளைகளை பேணுவது, ஹராமான விடயங்களை வியாபாரத்திலும் தொழிலும் குடும்பத்திலும் எங்களுடைய சக வாழ்க்கையிலும் முஸ்லீம்களுடன் முஸ்லீம் அல்லாதவர்களுடன் இந்த அல்லாஹ்வுடைய வழிகாட்டல்களை பேணுவோமே, ஆனால் நாங்கள் சிறுபான்மையினராக இருந்தாலும் அல்லாஹ் வெற்றியை தருவான். இது குர்ஆனுடைய வாக்குறுதி. அல்லாஹ் எப்படி அவர்களை மிகைக்க செய்தான், அவர்களுக்கு நிம்மதியை கொடுத்தான், வெற்றியை கொடுத்தான் என்று குர்ஆன் சொல்கிறது. குர்ஆனுடைய வரலாறில், இஸ்லாமிய வரலாறில் பெரும்பான்மையாக இருந்து கொண்டு வெற்றி பெற்ற வரலாறுகள் மிகவும் குறைவு. சிறுபான்மையாக இருந்து கொண்டு வெற்றியை சுவீகரித்தது, நிம்மதியை அடைந்தது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை உலகத்திலே கண்டுகொண்டது சரித்திரங்கள் ஏராளமாக நாங்கள் பார்க்கலாம். எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாங்கள் கொஞ்சம் பேர் இருக்கிறோம், சிறுபான்மையாக இருக்கிறோம் என்ற அச்சமல்ல எங்களுக்கு வர வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைக்கு நான் மாறு செய்கின்றேன் என்ற அச்சம் கூட உலகத்தில் வர வேண்டும். எனவே நாங்கள் எல்லா அமைப்பிலும் இந்த ஷரியத்துடைய தீனுடைய சட்ட திட்டங்களை விளங்கி அதில் உறுதியாக நிற்பதற்கு நாங்கள் எல்லோரும் முயற்சிக்க வேண்டும். வல்ல அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அருள் செய்தல்வானாக. வாஹு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.
For more lectures visit slhub.com.